Hallelujah. 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 ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 34-40 முடியும். இயேசு சதுசேயரை வாயடைக்கு செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான வேளையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிற நாங்களும் பல வேளைகளில் மகிழ்ச்சியாகவே காட்டிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் ஃபாதர் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது. சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எல்லோரும் சந்தோஷப்படுறீங்க. சில நேரத்தில் நம்ம ஏதாவது முகத்தில் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, ஃபாதர் கண் சரியில்லை, ஃபாதர் முகம் சரியில்லை அப்படி சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், நிறைவாய் பயணிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். எல்லா நாட்களும் ஒரே நாட்களைப் போல் நமக்கு அமைந்து விடுவது அல்ல. ஆகவே ஆண்டவருக்குள்ளே நம்ம வாழக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நழுவி விடாதபடிக்கு நம்ம பார்த்து கொண்டா அதுவே சால சிறந்ததாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறதாக நான் நம்புகிறேன். என் அன்பு பிள்ளைகளை, இந்த அருமையான நாளில் ஆண்டவர் வந்து ஒரு புதிய ஆசீர்வாதமான இறை செய்தியை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த இறை செய்தியை நமக்கு கற்பிக்கிற சில காரியங்களை நம்ம ஆழ்ந்து பார்க்கிற போது நல்ல ஒரு சில ஆழமான சிந்தனைகள் நமக்கு கிடைக்கிறது. சீராக்கின் ஞான நூலில் நம்ம பார்க்குறோம், 2:14, தளர்ச்சி அடைந்தோரே உங்களுக்கு ஐயோ கேடு வரும், ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்போது என்ன செய்வீர்கள்? நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், ஏன் இந்த இறை வார்த்தை நமக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் கொடுக்கிறாரு இந்த வார்த்தைகளை அப்படின்னு நம்ம பார்க்குற போது, வார்த்தைக்குள்ளே ஏன் நம்ம கடந்து போக வேண்டும் என்று நாம் சொல்லுகிற போது, தளர்ச்சி அடையாதபடி நம்முடைய ஆத்மா தளர்ச்சி அடையாதபடி அது எப்பொழுதுமே கடவுளுக்கு முன்னாடி பெலனாக இருக்கணும். ஆண்டவர் அது விரும்புகிறார். இப்போ நீங்கள் விரும்புகிற மாதிரி அதை நான் முன்னாடி சொன்னேன். நான் இந்த முகத்தில் என்றைக்காவது நம்ம பவுடர் போடலை, ஏதாவது ஒரு சோகமாக வரோம் அப்படின்னா எதிர்ப்பில் இருக்கிறவங்க என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதே போல் ஆண்டவரும் நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் பெலனாக தளர்ச்சி அடையாமல் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகம் வந்து ஆத்மாவை தளர்ச்சி அடைய செய்யும், உடலை அது என்ன செய்யும், பலப்படுத்தும். என்னதான் நம்ம இந்த உலகம் அனைத்தையும் கொடுத்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய அந்த வார்த்தை ஆத்மாவில் பலனடைகிற அந்த ஒரு கிருபை கடவுளிடமிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், இந்த கடவுளை தேடுங்க, வார்த்தையை வாசிங்க. எதுக்காக இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கான விடை இதுதான். உன் ஆத்மா தளர்ச்சி அடைகிறது உனக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு செடி வந்து வாடி அப்படியே தொங்கி நிற்கும் தண்ணி இல்லைன்னா. நமக்கு அது எப்படி வாடுது ஏன் வாடுதுலாம் தெரியாது. அதனுடைய அந்த சயின்டிஃபிக் ரீசன் நம்மளால் பார்க்க முடியாது. தண்ணி இல்லை வாடி நிற்கிது, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். உடனே என்ன செய்கிறோம், ஒரு கப்பு தண்ணியை கொண்டு வந்து டபக்குன்னு ஊற்றுறோம். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த செடி அப்படி சக்குன்னு உயிரோடு எழுந்துச்சு நின்றுடும். அது முகமலர்ச்சியோடு இருக்கும். அதே போல் இந்த ஆத்மா ஒன்று உள்ளே இருக்கிறது வாடுறது நமக்கு தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டா தண்ணி ஊற்றிடலாம். கண்ணுக்குள்ள தெரியாத ஒரு காரியம் ஒன்று இருக்குதுன்னா அது அந்த ஆத்மா தான். அப்போ இந்த ஆத்மா வாடுறதுங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, அவரவருடைய பேச்சில் தெரியும், அவரவருடைய சிந்தனை வார்த்தையாக வெளிப்படும் போது தெரியும், வார்த்தைகள் செயல் வடிவமாக வெளிப்படும் போது தெரியும். ஆக ஒருத்தரிடமிருந்து வெளியே வரக்கூடிய அந்த, அதனால தான் இயேசுசாமி சொல்கிறாரு, உள்ளே போகிறது எதுவும் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது இல்லை, உள்ளிருந்து எது வெளியில் வருதோ அதுதான் அவனை தீட்டுப்படுத்துது. அப்போது இங்கே ஆத்மா எப்படி இருக்குதுங்கிறத உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு காரியம் வெளிப்படுத்துது. அது வார்த்தையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், உன் பார்வையாக இருக்கலாம். ஆகவே உள்ளே இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்னா பலப்படுத்துகிறோம். அதனால் நிறைய பேருக்கு ஏன் இந்த பைபிளை வாசிக்கணும், ஏன் இந்த இறை செய்தி நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் வருது. சில பேர் பூசை பார்க்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. திருப்பலியை போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு கையை கட்டிட்டு பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அன்றைக்கி கூட இந்த இடத்துல நாங்கள் பூசை வைக்கிறோம் யூடியூப்பில் போகிறதுக்காக. நாங்கள் யூடியூப் மாஸ் தான் எடுக்கிறோம். இங்கே யாரையும் நாங்கள் வாங்கன்னு கண்டிப்பாக அழைக்கலை. ஆனாலும் ஒரு சில ஒரு மக்கள் இங்கே வருவாங்க, பூசைக்கு உட்காருவாங்க. அப்படி வந்திருந்த ஒரு கூட ஒரு சிலரை நான் பார்த்தேன். அவங்க வந்ததுலேருந்து டிஸ்டர்ப்டாகவே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பிள்ளையோட விளையாடுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க, திருச்சிகிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? என்னுடைய அடிப்படை கேள்வி இதுதான், அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? இப்போ யார் அவங்கள கூப்பிட்டான்? இதை மாதிரி தான் நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், கடவுளுடைய காரியத்தில் நம்ம வந்து ஒரு போகாமல் இருந்திருந்தால் கூட இந்த பிரச்சனை வராது. நீ ஆண்டவருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அவசங்கை கொடுக்குற போது ஆண்டவர் வேதனைப்படுவார் இல்லையா? அப்போ பாருங்கள், இதெல்லாம் எதனுடைய அடையாளம்னா அவங்க ஆத்மா தளர்ச்சி அடைஞ்சு கிடக்குது. அது அப்படியே என்னது, தண்ணி இல்லாத செடி போல் வாடி வதங்கி கிடக்குது. அதை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அது இங்கிருந்து பார்க்குற போது நமக்கு கோபம் வரும், வெறுப்பாக இருக்கும். இந்த காரியங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது அவரவர் அவரவருக்குரிய நிலையிலே உணர்ந்து பார்க்கணும். கண்களுக்கு முன்னாடி பார்க்கிற போது யார் சரியாக செய்கிறா யார் சரியாக செய்யலை நமக்கு தெரியும். அப்போ நம்ம இந்த பொது செய்தியாக தான் நம்ம வைக்க முடியும். நீ சரியாக செய்யலை, நீ இப்படி பண்ணின, நீ இப்படி பண்ணின, நாங்கள் சொல்கிறதில்ல. இந்த செய்தியை உள்வாங்கிற ஒவ்வொருத்தரும் அவரவருக்குரிய நிலையில் என் ஆத்மா என்கிற இந்த செடி உயிரோடு சிரிச்சுக்கிட்டு நிற்கிதா அல்லது தொங்கி போய் கிடக்குதாங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், சோதிச்சு பார்க்கணும். இந்த ஆத்மா பலன் இல்லாமல் கிடக்குதுங்கிறது எப்படி தெரியும், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்கள் ஆத்மா எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். செல்ஃபோனை எடுத்து பார்க்கலன்னா உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. அதான் சொல்கிறாங்க, ஒரு அடிக்ஷன், அதாவது ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு மனுஷன் அடிக்டடாக இருக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து 6 மணி நேரம் செல்ஃபோனை வந்து தொடர்ச்சியாக அங்கே இங்கும் 24 மணி நேரத்தில் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, தே ஆர் அடிக்டட். அதுமாரி தொலைக்காட்சி நம்மளே தெரியாமல் பார்த்துட்டே இருப்போம் நாள் பூரா. அப்போ யூ ஆர் அடிக்டட். அப்போது ஆண்டவருடைய அந்த ஆத்மா பெலன் இல்லாதபடி அது தளர்ந்து போய் கிடக்குதுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். பிள்ளைகள்கிட்ட பேசும்போது எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறது. அப்புறம் எதுக்கு நம்மளே கேள்வி கேட்டுப்போம், என்ன திரல கோபமாக வருது இந்த பிள்ளைகள்டெல்லாம், நான் அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம். இதெல்லாம் எதனுடைய அடையாளம்னா, இது நம்ம ஆத்மா தளர்ந்து போய் கிடக்குதுன்னு அர்த்தம். தேவையில்லாத பிரச்சனைகளை என்ன செய்வாங்க, ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, தேவையில்லாத காரியத்தில் தங்களை இணைத்து கொள்வாங்க. அது அப்படி அடுத்தவர்களுடைய காரியத்தில், அவரவருக்குரிய காரியத்தில் கருத்தாக இருக்க வேண்டும். முதல்ல அடுத்தவர்களுக்கு அது நலன் பயக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த நலனை குறித்து நம்ம பேசலாம். அது நலன் பயக்காது அப்படின்னா நம்ம பேசக்கூடாது. இதை அறிய முடியாத நிலையில் ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லாம் அறிந்ததை போல் அவங்க போய் என்ன செய்வாங்க, ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில காரியத்தை குறித்து பேசுவாங்க, வம்பில் மாட்டிப்பாங்க. இதெல்லாம் இந்த கேட்டகரி யார் அப்படின்னா, அவங்க தங்களுடைய ஆத்மாவினுடைய நிலையை அறியாதவங்க. அதனால தான் நம்ம தளர்ச்சி அடையாதபடி பார்த்து கொள்ளுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி நிறைய அடையாளங்கள் உண்டு பிள்ளைகளே, நம்ம யோசிக்கணும். எசையா 57:16 சொல்லுது பாருங்க, ஏனெனில் என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன். ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்துவிடும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். நானே கோபப்பட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் எப்பவுமே உன்னை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா உன்னுடைய அந்த உயிர் நான் தோற்றுவித்த அந்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி, அதான் ஆத்மான்னு சொல்றோம். அப்ப இது யாரு தோற்றுவித்தா? கடவுள் தோற்றுவித்தாரு. அதனாலதான் அவர் கடவுள் வந்து அந்த ஆவியின் மீது அக்கறையா இருக்கிறாரு. உங்களுடைய ஆத்மாவின் மீது அவர் அக்கறையா இருக்கிறாரு. அந்த ஆவி திருமுன் தளர்ச்சி அடைந்து விடும். அதனால நான் என்ன செய்யறது இல்லை, உன்னை எப்பவுமே சாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை, உனக்கு நன்மைகளை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும்? நாமம் நம்ம மேல இறக்கம் கொள்ளணும் இல்லையா? நம்ம எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களையே பார்த்து பார்த்து பார்த்து, வீட்டுக்காரரை பார்க்கறேன், பிள்ளைகளை பார்க்கறேன், மனைவியை பார்க்கறேன். சில ஆண்கள் உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க, அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. உழைப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் எல்லாரையும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. காசு பணத்தை திரட்டிட்டு வந்துடலாம், ஆனா ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. தெய்வ பிள்ளைகளே, ஒருபுறம் ஒரு ஆண் வீட்டு தலைவர் ஒருபுறம் வேலை செய்கிறாரு, வீட்டு தலைவி இன்னொரு பக்கமாக வேலை செய்கிறாங்க. இங்கே பிள்ளைகள் எல்லாம் வாடி வதங்கி கிடக்குது. அப்புறம் பார்க்குது பிள்ளைங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. அது ஒரு லைனை பிடிச்சி போகுது, ஒன்று இங்கிட்டு லவ் பண்ணுது, ஒன்று இங்கிட்டு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அது ஒரு உலகத்தில் பப்ஜி விளையாண்டு அது டோட்டல் இது டோட்டல் சரண்டர் பப்ஜிக்கு. டோட்டல் சரண்டர்னாலே முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன? கொலை மிரட்டல் தான், சத்தற்கொலைக்கான எண்ணங்கள். பாருங்க, இது எங்கே ரூட் எங்கே ஆரம்பிக்குது? அந்த தாய் தந்தை இடத்தில் இருக்கிற அந்த தளர்ச்சி உற்று இருக்கிற ஆவி. அவங்களுடைய போக்கு என்ன? எதுக்காக நீ ஓடி போய் எங்கேயும் எங்கேயும் உட்காந்து சம்பாதிக்கிறீங்க? லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கிறோம், ஓகே, சம்பாதிச்சு என்ன ஆகப்போகுது? அது யாருக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க? சேர்த்து வச்சு பேங்கில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் பேங்க் புக்கில். நல்லா ஏறுது நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன நடக்க போகிறது? அதனால் என்ன விளைந்தது? வச்சிருந்ததுனால என்ன விளைந்தது? வயிற்றுக்கு சோறு கிடைச்சிச்சு, பிள்ளைகளுக்கு சோறு போட்டோம், நல்லா உடுத்தணும். விளைவு அதனுடைய டேஞ்சர், விளைவு அதனுடைய அபாயம், அழிவு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதனால தான் நம்மளுக்கு அந்த அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறாரு. தளர்ச்சி உறாத நிலைக்கு எப்படி போறது ஃபாதர் அப்படின்னா, சீராக்கி ஞான நூல் சொல்லுது பாருங்க, 22:16, கட்டடத்தில் இணைக்கப்பட்ட மர உத்திரங்களை நிலநடுக்கத்தால் கூட அசைக்க முடியாது. கட்டடத்தில் இணைக்கப்பட்ட மர உத்திரங்களை, செவுத்தோட நல்ல காங்கிரீட்டோட போய் இணைஞ்சிருக்கிற மர உத்திரங்களை வந்து இது நில நடுக்க வந்தா கூட அது அசைக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா. அத மாதிரி ஆழ்ந்த சிந்தனையில் முதிர்ச்சி பெற்ற உள்ளம் கொண்டவர்கள். இப்ப அதுதான் நம்ம சொல்றோம், பாண்டர் ஓவர் த வேர்ட் ஆஃப் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நீங்க என்ன செய்யணும்? அக்கறையா இருந்து யூ ஷுட் ரிஃப்ளெக்ட். இன்னைக்கு ஒரு வியாதி ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு. என்ன வியாதி அப்படின்னா, யாராவது பேசுறத கேட்கணும், அவங்களுக்கு மார்க் போடணும். அவங்கள நம்ம வந்து இவர் சூப்பரா பேசுறாரு, இவர் ஆல்பர்ட், இவர் வேலைக்கு ஆக மாட்டார், இவர் யூஸ்லெஸ் ஃபெல்லோ, ஹீஸ் பெஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறதுல இருக்கிறாங்க. வார்த்தைகளை கண்டிப்பா கேட்கணும், கேட்கறதுல தவறு இல்லை. ஆனா கேட்ட பிறகு நம்ம என்ன செய்யறோம்? ஆழ்ந்து சிந்தனையில் முதிர்ச்சி பெற்ற உள்ளம் கொண்டவர்கள். சிந்தனை இங்க இருக்குதுங்க, ஆழ்ந்த சிந்தனை. அந்த சிந்தனையில முதிர்ச்சி பெற்ற நிலை எங்க வரணும்னா, உள்ளத்துக்கு வரணும், உள்ளத்திலிருந்து வெளிப்படும். கொண்டவர்கள் எந்த குழப்பத்திலும் தளர்ச்சி உரமாட்டார்கள். வெறும் அறிவுல இருந்தா அது அழிந்து போயிடும். அந்த அறிவு நிலையில இருக்கிறது ஆத்மாவின் உள்ளத்தினுடைய நிலைக்கு இறங்கி வந்து அது நம்மளுடைய இயக்கத்தினுடைய நம்மளுடைய உடலின் செயல்பாடாக மாறுகிற போது அவர்கள் குழப்பத்தில் தளர்ச்சி உரமாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, அமர்ந்து யோசிப்பது. அதான் நம்ம சொல்றோம், ஆண்டவருடைய பாதத்துல இந்த இறை வார்த்தைகளை நீங்க ஒரு தியானிக்கிறது, ஏதாவது ஒரு சிறு வசனத்தை எடுத்து வச்சு தியானிக்கணும். அதை மீண்டும் மீண்டுமாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற போது ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாக்குறோம் முதல் வாசகத்துல ஆண்டவர் எலும்புக்கு உயிர் கொடுக்கிறாருன்னு ஒரு சுருக்கமா சொல்லணும்னா சொல்லலாம். எலும்புக்கு உயிர் கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் எலும்புக்கெல்லாம், அந்த உலர்ந்த எலும்புக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறார்? அந்த வாசகத்தை நீங்கள் வாசிக்கும் போது கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க வீட்டில் போய் நல்லா யோசிச்சு வாசிச்சு பாருங்க, உட்காந்து மெதுவாக வாசிங்க. அந்த வாசகத்தினுடைய அழுத்தம் சொல்லுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சில புரிதல்களை கொடுக்கிறது. ஆண்டவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. பாருங்களேன், அவரு கடவுள் தானே உயிர் கொடுக்க போறாரு, கடவுள் தான் எலும்புக்கு ஆவியை வைக்க போறாரு. ஆனா யார்கிட்ட சொல்றாரு? இறைவாக்கினர்கிட்ட சொல்றாரு, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். அப்ப ஆண்ட எதுக்காக இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருடைய வாக்கை கேட்பதற்காக. வெறுமனை கேட்டு இருப்பதற்காக இல்ல, அந்த கேட்டு செயல்படுவதற்காக. பாருங்க, தலைவராகி ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார். தலைவராகி ஆண்டவர் எலும்புகளுக்கு கூறுறார். எலும்புகள் வந்து ஒண்ணும் இல்லாதது. நம்ம எல்லாம் பார்த்து எலும்பு கிடைச்சுன்னா என்ன நினைப்போம்? அதுகிட்ட போய் பேசிட்டு இருப்போமா? ஆண்டவர் பேசுறாரே, உலர்ந்த எலும்பா இருக்கிற உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பேசுறாரு, வீணா போயிட்டோம்னு நினைக்கிற உன்னிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் பேசுறாரு. இதோ ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளிடத்தில் பேசுறாருன்னா ஏதோ காட்டில் போய் உட்கார்ந்து பேசல, உலர்ந்த எலும்பை போல ஆத்மாவிலே உலர்ந்த நிலை, ஆத்மாவை உணர முடியாத நிலை, உயிரற்ற நிலை, கல்லறைகளுக்குள்ளே புதைந்து போன நிலையில் இருக்கிற மனுஷனா இருக்கிறியா? ஆண்டவர் உன்னிடத்தில் பேசுகிறார், என் மகளே நீ அப்படியா இருந்தினா இந்த வார்த்தையை நீ கேளு. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன். ஏன் இந்த எக்ஸ்பிளனேட்டரி மேட்டருங்க? யோசிச்சு பாருங்களேன், கடவுள் ஒரே வார்த்தையில நான் உனக்கு எல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீ உணரணும், உனக்குள்ளே என்னென்ன இருக்கிறதுங்கிறத நீ உணரணும். ஆண்டவருடைய வார்த்தை அதுக்குத்தான் இங்க அழுத்தமாக டிஸ்டிங்டா போடப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா விளக்கி சொல்றாரு, உங்களை தோளால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே அடுத்தது வருது பாருங்க, எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். பாருங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள நடுவில் நடுவில் இறைவாக்கினர் வந்து வந்து நின்னுகிறாரு. அதை தான் நீங்க பார்க்கணும். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைன்னு சொன்னாரு. இப்ப ஆண்டவர் பேசுவதாக வந்த பகுதி, அடுத்தது டக்குன்னு இறைவாக்கினர் வந்து நின்றுட்டாரு. எனவே இதனால ஆண்டவர் இப்படிலாம் செய்யறேன்னு சொன்னதுனால நான் சொல்றேன், கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில், நல்ல கவனிங்க, அந்த இறைவாக்கு உரைக்கையில் அதை செய்யும் போது உராயும் ஓசை கேட்டது. சேஞ்ச் ஹேப்பன்ஸ். பாருங்க என் அன்பு பிள்ளைகளே, இப்ப நான் தான் இறைவாக்கினேன், ஆண்டவர் வார்த்தையை இங்கே போடுறாருங்க. ஆண்டவர் நேரா உன்னுகிட்ட போடல, ஆண்டவர் என்னகிட்ட போடுறாரு. நான் அதை உன்னுகிட்ட சொல்லும் வரும்போது, நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாறுகிற போது உராயிற சத்தம், அது என்ன உராயிற சத்தம்? மாற்றத்திற்கான அடையாளங்கள் அங்கே நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் பாருங்க, நம்ம தளர்ச்சி உலா உராத இதயமா இருக்கணுங்கிறதுக்காக எதையெல்லாம் செய்யறாரு, இதற்காக இந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிறாரு, இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன். அதையும் இறைவாக்கினர் வாயிலா செய்யறாரு. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்க ஆண்டவர் நேரா பேசுவாரு நேரா பேசுவாருன்னு நீ காத்திருக்க தேவையில்லை. ஆண்டவர் நேரா பேசுறாரு, நேரா வழி நடத்துவார், தன் பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துகிற அவருடைய விதம் வித்தியாசமானது. ஆனால் ஆண்டவர் மனிதர்கள் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக, குருக்கள் வழியாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் தனியா இறங்கி வந்து டபார்னு வேலை செய்ய மாட்டார். அதனாலதான் சொல்றோம், நீங்க கடவுளுடைய தளத்தில் இருந்து வேலை செய்யறவங்களை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்க, கேளுங்க. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கான அந்த உராய்கிற உயிர் அளிக்கிற சக்தியை பிறப்பிக்க செய்வார். பாருங்க, பைபிள்ல ஒரு வார்த்தை பெராஷித் அப்படின்வாங்க, அதாவது இந்த பைபிளில் முதல் தொடக்க நூல் பாருங்களேன், இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் அப்படின்னு வரும். தொடக்கத்தில் கடவுள் உலகை உண்டாக்கிய போது அப்படின்னு. அப்போ அந்த கடவுள் உண்டாக்குற அந்த வார்த்தைக்கு கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன், அந்த கிரியேஷனுங்கிற வார்த்தைக்கு ஒரு எபிரேய சொல்லாடல் பரா, பாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. பாரா, இந்த பாராங்கிற வார்த்தை நிறைய தடவை பயன்படும் எங்கெல்லாம் இது. இந்த பாராங்கிற வார்த்தையுடைய அழகு என்னன்னா, அது வந்து மாஸ்குலின் ஜெண்டர், அதாவது ஒரு அந்த ஜெண்டர் வந்து ஒரு ஆண் தகுதியில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிற, ஆண் விகுதி பெண் விகுதின்னு சொல்லுவோம், ஃபெமினின் ஜெண்டர் மாஸ்குலின் ஜெண்டர்னு சொல்கிறோம்ல, அந்த மாஸ்குலின் ஜெண்டர் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்துக்குள்ள இன்னும் ஒரு பர்டிகுலாரிட்டி இதுக்குள்ள என்ன ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கடவுளுக்கு இது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குது, கடவுளுடைய ஒரு செயலுக்கு. இப்போ பாரா அப்படின்னா கடவுள் உருவாக்குகிறார். இப்போ கடவுள் பாருங்க, இந்த உருவாக்குகிற நிலையை வந்து உருவாக்கி விட்டுடலைங்க. கடவுள் இந்த இறையியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாராங்கிற அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கிற இறையியலை சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதில் மூன்று காரியம் ஒளிந்து கிடக்குது. என்ன காரியம் அப்படின்னா கிரியேஷன், படைப்பு. இரண்டாவது காரியம் ஆண்டவருடைய கவனன்ட், உடன்படிக்கை. படைச்சிட்டு விட்டுட்டு போயிடலை, உடன்படிக்கையை அவர் நம்மளோட செய்து கொண்டார். அடுத்தபடியாக வருது பாருங்க, நியூ எக்ஸடஸ், விடுதலை பயணம். அதாவது பாலைவனத்தில் அவங்கள கடத்தி கூட்டிகிட்டு போகிறது, அது பழைய எக்ஸடஸ். புதிய எக்ஸடஸ், பாலைவனத்தை கடக்கிற அந்த பாலைவன கடத்தல் என்ற அனுபவம், புதிய ஆசீர்வாதத்திற்கான ஒரு கடத்தல். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா யூனிவர்சல் சல்வேஷன், அதாவது உலகம் முழுமைக்குமான மீட்பு. தனி மனுஷனுடைய மீட்பை பற்றி நம்ம பேசலை, உலகம் முழுமைக்குமான மீட்பு. இதுதான் கடவுளுடைய திட்டம். அந்த பாராங்கிற வார்த்தைக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கிற இறையியல் அழுத்தம் கிரியேஷன், படைப்பு, உடன்படிக்கை கவனன்ட், யூனிவர்சல் சல்வேஷன். இது மூணு அது உள்ளே கிடக்குங்க. இப்போ வாங்க பாயிண்ட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், எதுக்காக உனக்கு எலும்புக்கு உயிர் கொடுக்குறாரு, எதற்காக என்னுடைய உலர்ந்த எலும்புக்கு அவர் உயிர் கொடுத்தார், எதற்காக உனக்கு உயிர் கொடுத்தார், எதற்காக உனக்கு அழகு கொடுத்தார், எதற்காக உனக்கு அறிவு கொடுத்தார். இந்த உலகத்தில் உட்காந்துக்கிட்டு நம்மளாம் ரெட்டின கால் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்கிறதுக்கா தேவ பிள்ளைகளே? அதற்காக அல்ல, இது கிறிஸ்தவத்தினுடைய அழைப்பு அல்ல. கிறிஸ்தவத்தினுடைய அழைப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஏன் ஆண்டவர் உன்னை படைத்தார், வை காட் கிரியேட்டட் யூ அப்படிங்கிற கேள்விக்கு அழுத்தமாக சொல்லியிருக்கோம். கடவுள் அவர் நம்மை படைத்தது எதற்காகன்னா அவரை அறியவும், அவரை அறியணும், டு நோ த லார்ட், அவரை அன்பு செய்யணும், டு லவ் ஹிம், அவருக்கு நாம் சேவகம் செய்யணும். யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் ஹிம். கடவுள் கிரியேஷனை நிப்பாடிடலை, இன்னைக்கு நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஒரு ஆணும் பெண்ணும் நீங்கள் சேர்ந்து வரும்போது அங்கே ஒரு கிரியேஷனை பார்க்குறீங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் திருச்சபை சொல்லுது, அந்த குழந்தையை நீ அழிக்கக்கூடாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு கில் த பேபி, ஏன்னா உனக்கிட்ட பர்மிஷன் இருக்குங்கிறதுக்காக. நோ, த சைல்ட் இஸ் பார்ன் ஆஃப் த நேச்சர். அந்த குழந்தை அப்படி பிறக்கக்கூடிய குழந்தை உங்களுடைய ஒன்றிப்பினாலே அது பிறந்தால் கூட யூ டோன்ட் ஹாவ் ரைட் டு கில் தட் பேபி. இப்போ போய் நீங்கள் ஒரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒருத்தன் போகிறான்னா அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. எதுக்கு? என்னுடைய உயிர் நான் எடுக்கிறதுக்கு எனக்கே தகுதி இல்லை, எனக்கே உரிமை கிடையாது. அப்போது ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அப்படி இருக்கிற எனக்கே உரிமை இல்லாத ஒரு விஷயம் எப்படி இன்னொருத்தருக்கு உரிமையாக முடியும்? தாய் தந்தைங்கிற அந்த பொறுப்பில் இருக்கிற அந்த நிலைக்காக நீங்கள் அதை செய்ய முடியுமா? அதனால தான் பாருங்கள் எல்லாமே இன்டர்லிங்க்டு பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம் நாம் என்ன செய்யணும். இப்போ அடுத்த கேள்வி நம்ம கேட்போம் இல்லையா, சரி இந்த உலர்ந்த எலும்பெல்லாம் ஆண்டவர் என்னையெல்லாம் இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாரு, தளர்ச்சி உறாத ஒரு மனநிலையை இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறாரு, எனக்கு இதெல்லாம் புரியுது. ஆண்டவர் பாருங்க சொல்கிறாரு எசேக்கியேல் 37:12, இறைவா குறைத்து சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்கள் உள்ளங்கள் உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். ஆண்டவருக்கு சொல்றார் மேலே கொண்டு வருவேன்றார். இந்த கல்லறைங்கிற வார்த்தையை நம்ம இன்னும் ஆழமா பார்க்கணும். எந்த கல்லறைக்குள்ள உன்னுடைய எலும்பு ஒளிஞ்சிருக்கு? ரைசலா யோசிச்சு பாருங்களேன். நமக்கே நம்ம கல்லறை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய நேரம். பாவம் என்ற ஒரு பாட்டு ஒன்று, பாவம் என்ற கல்லறைக்கு ஒரு வழி அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது, ஞாபகம் வருது எனக்கு. சாமியார் சினிமா பாட்டு பாடுன்னு சபிச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து கருத்துன்னா தத்துவம். இந்த பாவம் என்ற கல்லறைக்குள்ளே நம்ம போய் ஒளிஞ்சிக்கிட்டோம். இந்த பாவம் என்ற கல்லறை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்லறை வச்சுருக்கிறோம். நம்ம இந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறோம். ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட், நீ கல்லறையிலிருந்து வெளியே வரணும். ஆண்டவர் கூப்பிடுவார், வெளியில் எழுப்புவார். நம்ம வெளியில் வர்றதுக்கு தயாராக இருந்தால் தானே, நான் வரமாட்டேன்னா விட்டுடுவார் உன்னைய. அதனால ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியங்களை, இந்த மூன்று காரியம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கிரியேஷன், கவனன்ட் அண்ட் த யூனிவர்சல் சல்வேஷன், இதில் நம்ம டிராவல் பண்ணணும், பங்கெடுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு. சும்மா உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு, பப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு, பீட்ஸா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து உலகம் கொடுக்குற எல்லா ஐஸ்வர்யத்தையும் வாங்கி ஆஹா என் மனமே மகிழ்ந்து களிபுருவாயாக, என்னுடைய களஞ்சியமெல்லாம் ரொம்ப வலியுது, நான் எங்கே கையை நீட்டினாலும் எனக்கு காசு வருது, நான் தொட்ட காரியமெல்லாம் சொல்லுங்குது, ஆகவே காட் ஹாஸ் பிளஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்காக இல்லை. ஆண்டவர் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறது அவருடைய அந்த யூனிவர்சல் சல்வேஷன், உலகம் முழுமைக்குமான மீட்புக்கு நம்மளை கடத்தி கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல 40 வருஷமா சுத்தி சுத்தி வந்தப்போ அவங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை மட்டும் செய்யடான்னாரு, அவ்வளவுதான், நான் சொல்றதை மட்டும் செய், ஒழுங்காயிரு அமைதியாயிரு அப்படின்னாரு. கேட்கல, தண்ணி இல்லை நான் புலம்புனா, கறி கிடைக்கல நான் புலம்புனா, இன்னைக்கு நாமளும் புலம்புறோம். ஆண்டவர் சொல்கிறார், வாயை மூடிட்டு பேசாமல் இரு, உனக்கு என்ன ஒரு காரியம் கொடுக்கப்படுதோ அதை மட்டும் செய். நம்மக்கிட்ட இந்த ரொம்ப எதிர்பார்க்கல, 30 மடங்கு தான் உனக்கிட்ட கேட்குறேன்னா 30 மடங்கு நீ கொடு போதும், அதையும் கொடுக்கலன்னா தான் ஆண்டவர் வேதனைப்படுறாரு. அப்போ பாருங்க, நம்ம ஏதாவது செய்யணும். தொடக்க நூல் 4:7 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும். பாருங்க, பாவம் உன்மேல் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே கிடக்குறோம், பாவத்தை போய் அடக்கி ஆண்டுகிட்டு கிடக்குறோம், போராட்டம் பாவத்தோட நிற்கிது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைங்கிற போராட்டத்தில். கடவுளுடைய நன்மைத்தனத்துக்குள்ள போராட முடியல, பாவத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறோம், மனுஷங்களோட போராடிட்டு இருக்கோம். இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேண்டாம், அவளை கூப்பிடு இவளை விரட்டு, இந்த அரசியல் தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போகுது. கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழ்றதா வாழாம இருக்கிறதா, டைவர்ஸ் இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமா, தேவ பிள்ளைகளை நம்ம பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறலாமா இல்லை நம்மளே வச்சுக்கலாமா, வயிற்றுல இருக்கிற பிள்ளைய இன்னைக்கு கலைப்போமா நாளைக்கு கலைப்போமா, தேவ பிள்ளைகளை எது போராட்டம் இது, இந்த போராட்டத்துக்காகவா கடவுள் நம்மளெல்லாம் இவ்வளோ உயர்வா உலர்ந்த எலும்புகளாக கடந்த நமக்கு உயிர் கொடுத்து ஆற்றல் கொடுத்து உயர்த்தி இருக்கிறாரே, இதுக்காகவா அவர் படைச்சிருப்பார். யோசிச்சு பாருங்களேன், என் பிள்ளைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஆண்டருடைய பிள்ளைகள் வெறுமையாய் போய்விடக்கூடாது, அதனால தான் இதெல்லாம் பேசுறாரு. ஆண்டருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்காக காத்திருக்குது, அதை உணரணும். யாக்கோபு 4:17 சொல்றாரு, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். Very clear. If you know how to do some good things, you should do. If you don't do, you are committing sin. அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் சும்மா உட்கார முடியாதுங்க, சும்மா உட்கார முடியாது. மற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நாங்கள் போய் பேசுகிறோம் இந்த யூனிவர்சல் சல்வேஷனை பற்றி. நான் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாத்திட்டையும் பேசுவேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா அதை நான் அப்படி ஸ்லைட்டாக இன்சர்ட் பண்ணுவேன். ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபர்கிட்ட போய் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கேட்டாங்க, இந்த கிறிஸ்தவங்கள்லாம் அப்படி பண்ணுறீங்க, ஒரு சில பேர் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு சில குறைபாடுகளை அவர் சொன்னார். அதில் ஒரு குறைபாடு அவர் சொன்னது, ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேங்கிறான் ஒருத்தன், ஆஸ்பத்திரிக்கே வேண்டாங்கிறான். அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம், நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா கடவுள் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லவே இல்லை, எவனாவது சொன்னான்னு நீ அறிவு கட்டத்தனமாக இருந்துடாத, இது ஒரு மடமை மதியினம், மருத்துவ உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு போ, எந்த மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, ஒரு செடிக்குள்ள மருத்துவ குணத்தை யார் வச்சா, அதுக்குள்ள எனக்கு உரிய நோய்க்கான விடையை யார் வச்சா, நானா வச்சேன். அப்போ அது உள்ள இருக்கும்போது இந்த மருந்து இந்த மருந்தையும் சேர்த்தா இந்த வியாதி சுகமாகுங்கிற அறிவை ஆண்டவர் அங்கே ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவர் தான் மருத்துவர். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதையும் மதிக்கிறோம் அதையும் மதிக்கிறோம், ரெண்டையும் கொடுத்து ஆண்டவரை மதிக்கிறோம். யூ ஆர் சப்போஸ் டு ரெஸ்பெக்ட் யுவர் பாடி. ஆஸ்பத்திரிக்கு போகணும், உடம்பு சரியில்லை, சும்மா அப்படியே வீம்பாக பார்த்துட்டு உட்காந்துருக்க கூடாது. ஒரு அம்மா எனக்கு ஒரு நாள் நைட்டு, நான் எங்களுடைய 24-hour ப்ரேயர் சென்டரில் நான் உட்காந்துருந்தேன், இரவு 2 மணி இருக்கும், ஃபோன் வந்துச்சு எடுத்தேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு வயிற்றால போகுது ஃபாதர், வாந்தி போகுது, வாயாலையும் போகுது பின்னாடியும் போகுது, குழந்தை பாருங்க, உனக்கு போனால் கூட நீ படுத்துருக்கலாம், குழந்தைக்கு போகுது நீ படுத்துருக்கலாமா, இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு என்ன செஞ்சுருக்கணும், ஓடி இருக்கணும் ஜெபம் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஆமாம், உடனே பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனீங்களான்னு கேட்டேன். நாங்கள் எங்கள் டாக்டர் எல்லாம் தூரமாக இருக்கிறாரு, தூரமாக இருக்கிறார். நான் சொன்னேன், நீ பக்கத்தில் இருந்தால் ஓடி வந்து நான் இப்போ உன்னை உதச்சிருவேன் அப்படின்னு. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நீ செய்ய வேண்டியதை செய்யணும், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அந்த குழந்தைக்கு வாயில்லை, அந்த குழந்தை பேசாது, நம்ம உணர்ந்து கொள்ளணும். பாருங்க, நான் சொன்ன உடனே நீ இரவு நைட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, தூக்கிட்டு ஓடு, எங்கேயாவது போய் அந்த பிள்ளைக்கு முதல்ல ஏதாவது முதலுதவி செய்யன்னு சொன்னேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, நன்மை செய்ய நமக்கு தெரிந்திருந்து நம்ம செய்யாம வாழ்றது பாவம். இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் எல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யூனிவர்சல் சல்வேஷனை பற்றி சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அவங்களாம் நேர்மையாக வாழணும், நியாயமாக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனசோட தான் இருக்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா எதற்காக கடவுள் நம்மளை படைச்சாரு? நம்ம படைச்சது இதுக்காகவா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறதுக்காகவா கடவுள் இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிருப்பார்? நீங்கள் என்னை அன்பு செய்கிறீங்க, அதனால தான் என்னோட பேசுகிறீங்க. இந்த அன்பு இன்னும் உச்சம் பெறணும், உயரணும். அந்த அன்பு எவ்வளோ தூரத்துக்கு உயரணும்? எங்கள் இயேசு சாமி செஞ்சு காட்டினாரு, உயிரை கொடுத்து இதோ இவ்வளோ தூரத்துக்கு நீ அன்பு செய்யினாரு. நீங்கள் உயிரை கொடுக்க வேணாம், நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த உயிரை கொடுத்த ஆண்டவர் யார், உண்மை எதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டு போக முடியாது இல்லையா? உண்மை ஒன்று தானே இருக்க முடியும். அந்த ஒரு வழியை நோக்கி நீங்கள் வரலாமே, ஏன் இதை நீங்கள் அறிய விரும்பாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவருக்கு பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டேன் பார்த்தீங்களா. அவர் உடனே சொன்னார், என்னன்னு தெரியல ஃபாதர், நேற்றுலேருந்து கத்திரிக்காய் விலை கொஞ்சம் கூடத்தான் விற்கிது அப்படின்னார். ப்ரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு, உன் வாயை முடிட்டு போ, அவ்வளோதான், சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, இனிமே கொளுத்தி விட்டாச்சு, இனிமேல் எரிய வேண்டியது அங்கே தான். நம்ம வந்து மதம் மாற்ற வரல, நம்ம உண்மையை உரைக்க வந்திருக்கிறோம், அவ்வளோதான். ஏ பிள்ளைகளே, சில பேர் சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் ஃபாதர், 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் ஆண்டவர் சார்ந்த பிள்ளையாக இருக்கேன். இப்போ ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களாம்மா? இல்லை ஃபாதர், அது வாங்கலை. ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளை. நோ, யூ ஆர் நாட் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிறதுக்காக வருத்தப்படுறேன். நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருந்தீங்கன்னா நீ ஆண்டவருக்காக உன்னை திருமுழுக்கு என்கிற அபிஷேகத்துக்குள்ளே இணைக்கணும். அதுதான் கன்ஃபர்மேஷன். நீங்கள் எனக்கு வந்து ஃபாதர் உங்களோட கோயிலுக்கு நான் வந்து நல்லா தியாகம் தானம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாதர், என்கிட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு லேண்ட் இருக்குது ஃபாதர், அந்த லேண்டை நான் எழுதி தாரேன் ஃபாதர்னு நீ 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற. எழுதி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம். நான் தாரேன் ஃபாதர், எப்போம்மா தரீங்க? நான் பின்னாடி தாரேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னால். நான் இப்படி பேசுகிறது நம்முடைய ஸ்ரீலங்கன் மக்களுக்கு ஒரு என்ன ஃபாதர் எங்களை கிண்டல் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் கிண்டலுக்காக பேசலை, சும்மா பகடிக்காக பேசுகிறது. பாருங்கள், அப்போது நம்ம எழுதி கொடுக்கணும். ஆண்டவர் திருமுழுக்கு என்பது நம்மை முழுமையாக கொடுக்கறது. அந்த கொடுக்கலைன்னா யூ ஆர் நாட் ப்ராப்பர். இன்னும் அந்த ப்ராப்பர் அந்த ஃபைனல் டிசிஷனுக்குள்ளே நம்ம போகலன்னு அர்த்தம். என் அன்பு பிள்ளைகளே, அந்த நன்மைத்தனத்தை செய்யத்தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இந்த நன்மைத்தனத்துக்குள்ளே நம்ம போகணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளெல்லாம் படைச்சாரு. அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியலையா? நீங்கள் அதுக்கு தான் நற்செய்தி நமக்கு சொல்லி கொடுக்குது. அதை முதல் படி எடுத்து வை. முதல் படி எப்படி வைக்கணும்? நன்மைத்தனத்தின் முதல் படியை தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி என்ன செய்? கட்டளை எதுன்னு கேட்குறான். ஒருத்த வந்து இயேசுகிட்ட கேட்குறான், சோதிக்கும் நோக்கத்துடன் கேட்குறான். இயேசு கவலைப்படலை, ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தும் பதில் சொல்கிறாரு. போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது? அவர் சொன்னார், உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. நான் அதை தான் சொல்வேன், இணைச்சட்டம் 6:5. இணைச்சட்டத்தில் ஒரு ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு இருக்குன்னு நான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆரஞ்சு 6:5, அதை தான் ஆரஞ்சுன்னு சொல்கிறோம். இணைச்சட்டத்தில் இந்த ஆரஞ்சு இருக்குது. இந்த ஆரஞ்சு ரொம்ப முக்கியமானது. முழு இதயத்தோட ஷமா இஸ்ராயல், இஸ்ரவேலை கேள், ஷமா இஸ்ராயல், அதுனா எலோஹேனும், அதுனாய் எலோஹேனும், ஆண்டவராகிய கடவுள் ஒருவர் தான், அதுனா எலோஹேனும். இந்த வந்து எபிரேய மொழியில் சொல்லக்கூடிய ஜெபம். இதை தான் மாதா ஜெபமாக ஜெபிச்சாங்க, இயேசு ஜெபமாக ஜெபிச்சார். அவர் மனசுக்குள்ளே எழுதி வச்சிருந்தார் இதை, அதனால அவரால் மீற முடியாது. இன்னைக்கு நாமளும் மனசுக்குள்ளே எழுதி வச்சுக்கணும், ஷமா இஸ்ராயல், அதுனா எலோஹேனும், அதுனாய் ஹாத்வே ஹாஃப்தா, எத் அதுனா எலோஹேகா, பெஹோல் லெவாஃப்கா, பெஹோல் நஃப்ஷேகா, பெஹோல் மெயோதேகா. ஆண்டவரை நீ முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட நீ அவரிடத்துல அன்பு செலுத்துவாயாக. இதை நம்ம கட்டளையை கடைபிடிக்க முயற்சிக்கணும். ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன்னா, ஆண்டவரை அன்பு செய்கிறேன்ட்டு நீ காலையும் கையிலையும் கயிறை கட்டிக்கிட்டு, வீட்டுக்கு முன்னாடி பூசணிக்காயை கட்டிக்கிட்டு, வீட்டுக்குள்ளே தகடு வச்சுக்கிட்டு ஆண்டவரை அவசங்கப்படுத்தினீன்னா, ஒரு சில வீட்டில் தொந்தி வச்ச பொம்மை வச்சுருக்கிறாங்க வச்சுக்கிட்டு, அது லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஃபார்ச்சூன் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வச்சுருந்தா நிறையா காசு வருமா? அதோட சேர்ந்து நாசமும் வரும். எஸ், ஆமாம், நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் படித்த மேதையாக இருக்கலாம், பட் யுவர் ஃபேமிலி இஸ் கர்ஸ்ட். நான் தான் ஏற்கனவே நான் சொன்னேன், நீ நம்பிக்கைன்னு மட்டும் இல்லை, இந்த இதை எவனோ ஒருத்தன் கொடுத்தான், இதை வச்சிருந்தா நான் இதே மாதிரி கோன்னு வளர்ந்து வருவேன் அப்படின்னு கொண்டு போய் இதை வச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் கர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். இது இப்போ யூசஸ்ஜிக்காக நான் வந்திருக்கேன் வச்சிருக்கேன், நீங்க உடனே என்னைய பார்த்து சொல்லிடாதீங்க யூ ஆர் கர்ஸ்ட் அப்படின்னு. இது வந்து பேப்பர் பறக்காம வைக்கிறது. பாருங்க இன்னைக்கு எந்த பொருள் மீது உங்களுடைய நம்பிக்கையை வச்சு இது என்னை விடுவிக்கும்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் அன் ஐடல், தட் இஸ் அ கர்ஸ். ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை முழு இதயம் முழு உள்ளம் முழு ஆற்றல் எல்லாம் அங்க இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு, இது மத்தை அழகா சொல்வார் பாருங்க, அதற்கு இணையான இரண்டாவது கட்டளை என்ன தெரியுமா, நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. அடுத்திருப்பவர்னா யாரு, பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள, கணவன் மனைவி பிள்ளைகளை மட்டும் இல்லை, மாமியார் மருமவ மாமனார் அன்பு செய்யணும். முடியாது கஷ்டம், அதை தான் செய்ய சொல்கிறார். அங்கே தானே சிலுவை சுமக்கிற ஒரு இது இருக்குது, அதை தூக்கும் போது தானே உனக்கு விடுதலை. நிறைய பேருக்கு மோட்சத்திற்கான சாவி எங்கே இருக்குன்னு தெரியல, மருமகளுக்கு மோட்சத்திற்கான சாவி மாமியார்கிட்ட இருக்குது, மாமியாருக்கு மோட்சத்திற்கான சாவி மருமகள்கிட்ட இருக்குது. அதனால தான் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்க, மோட்சத்துக்குள்ளே போயிடலாம். அடுத்திருப்பவர் அப்படின்னா யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறாங்களோ, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி துயரத்தில் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே அயலார்கள். அதனால் அடுத்திருப்பவர்னு பார்த்தோன்னையும் நீங்கள் உடனே பக்கத்து வீட்டுக்காரரை மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது, அவருக்கு என்ன நல்லா இருக்கிறாரு அப்படின்னு. அடுத்திருப்பவர்னா உங்கள் கண்களுக்கு முன்னாடி துன்பப்படுகிற துயரத்தில் இருக்கிற பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தேவ பிள்ளைகளை, தர்மியான நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம இதோ கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணுங்கிறது தான் ஆண்டவருடைய செய்தி. தர்மியான நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவர் எதற்காக நமக்கு ஆவியை கொடுக்கணும், எலும்ப உயிரோடு எழுப்பணும். ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அந்த திட்டத்தின்படி ஓடாத எல்லா நாற்றும் பிடுங்கப்படும், நெருப்பில் எரியப்படும். வாலிப பிள்ளைகள், வெளி தேசத்திலே வாழக்கூடிய பிள்ளைகள், பிசாசு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான் வெளிநாடுகளில் வாழக்கூடிய பிள்ளைகள் எல்லாம், நீங்கள் நினைத்து கொண்டு இருக்காதீங்க அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்க எல்லாம் சரியாயிருக்கும் என்று. உன் அறிவு நிலையை பிசாசானவன் உயர்த்தி உனக்குள்ள ஆயிரம் கேள்விகளை வைத்து உன்னை அவன் மதி மயக்கி உன்னை கொண்டு போய் குப்பையில் கொட்ட போகிறான். நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் செய்தி இதுதான். இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்ல, தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்ல, இங்கிலாந்தில் இருக்கிறவனுக்கும் இதுதான் செய்தி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கும் இதுதான் செய்தி. வாலிப பிள்ளைகள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்திற்குள்ள வரலை அப்படின்னா உன் ஆத்துமாவை நீ இழந்து போவாய். அந்த ஆத்மாவினுடைய அழிவு வேதனையான அழிவு, அழியாத ஆத்மா அது அழியாத இருளுக்குள் தள்ளப்பட போகிறது. ஒருத்தர் சொன்னாரு, ஃபாதர் காட்சியில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு சிறிய ஒரு மேடை மாதிரி இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஆத்மா குனிஞ்சிக்கிட்டு அப்படியே அழுவுறத நான் பார்த்தேன் அப்படின்னாரு. அது அழுதுகிட்டே இருக்குது. இதுதான் ஆத்மாக்கள் கட்டப்பட்ட நிலை. நீ கொஞ்ச நேரம் இப்படி எப்படி உட்கார்ந்துருக்கிறீன்னா உனக்கு எப்படி வலிக்குமோ அதை விட அந்த வலியும் வேதனையும் அதிகமாக இருக்க போகிறது. ஆகவே தான் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று ஆண்டவர் இன்று எச்சரிக்கை மணியை அடித்து கொண்டே இருக்கிறார். கேட்டுட்டு போவதா அல்லது மாற்றத்திற்குள்ளே கடந்து செல்வதா, நீங்களே உங்களுடைய முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி நான் வச்சிட்டேன். யூ சூஸ் யுவர் பெஸ்ட், காட் வில் பிளஸ் யூ. காட் பிளஸ். ஆமென்.